தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா, தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, வான விருத்தனே போற்றி, எங்கள் விடலையே போற்றி, ஒப்பில் ஒருத்தனே போற்றி, உம்பர் தம்பிரான் போற்றி, தில்லை நிறுத்தனே போற்றி, எங்கள் நின்மலா போற்றி போற்றி. இதாங்க பாடலை வந்து படிக்கும்போது பொருள் காண்பது வேறு, இசையில படிக்கும்போது இது பாட்டினுடைய நிலை வேறு. நீங்க இதே இசையில படிச்சா நம்ம பெரும்பாலும் படிக்கும்போது பாத்தீங்கன்னா, தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, வான விருத்தனே போற்றி, எங்கள் விடலையே போற்றி, ஒப்பில் ஒரு தனே போற்றி, உம்ப தம்பிரான் போற்றி, தில்லை நிறுத்தனே போற்றி, எங்கள் நின்மலா போற்றி போற்றி. இதுதான் இசையில படிப்போம். இதுல இசையில படிக்கும் போது இசைக்கான கூறு தான் இதுல உண்டே ஒழிய, பாட்டின் பொருளை சிந்திச்சீங்கன்னா இசை கூறுபாட்டுல பாக்கும்போது நீங்க பிரிச்சு பிரிச்சு எப்படி பாருங்க, தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, தரிக்கிலேன் அதாவது தரித்தல் அப்படின்னா இந்த உடம்போடு கூடிய இந்த வாழ்க்கையை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, இனிமேல் என்னால இருக்க முடியலன்னு அர்த்தம்ங்க. தரிக்கிலேன் இந்த உடம்புல கூடி இந்த உயிர் கிடக்கிறது, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லுகிறார். உடம்பில் இருந்து நான் பெற்ற இன்ப துன்ப நுகர்வுகள் போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தரிக்கிலேன் காய வாழ்க்கை. காயம்னா உடம்பு. பொதுவாக சாதாரண சொல்லுவாங்க, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடாம்பாங்க. காயம் பெருங்காயம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது இலக்கியத்தில் சொல்லும்போது இது பெருங்காயம்பாங்க. வாசனை பொருளாகிய பெருங்காயம் ஒன்று இருக்கிறது, அது சமையலுக்காவது பயன்படும். இந்த காயம் இருக்குதே இது ஒன்றுத்துக்கும் ஆகாதுமா. ஆக காயம் என்பதுக்கு உடம்புன்னு பேர். அதுதான் உடம்பு அழியாம கொஞ்ச காலத்துக்கு வச்சுக்கலாம், எல்லா காலத்தையும் வச்சிருக்க முடியாதுங்க. எவ்வளவுதான் நீங்க அருள் பெற்றாலும் கூட உடம்பை ஒரு காலத்து விட்டுத்தான் ஆகணும். அதனால நிறைய பேர் காய சித்தி பெற்று விட்டும்பாங்க. காய சித்தினா உடம்பை அழியாமல் வைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு பேரு. அழியாம வைத்துக் கொள்ளனா ஆயுள் காலம் எவ்வளவு, 1000, 2000, 3000 அப்படியா அது கேட்டா, நம்மை விட கொஞ்ச காலத்துக்கு வச்சுக்கலாம், நோய் இல்லாம வைத்துக் கொள்ளலாம், அந்த உடம்புக்கு நோய் வராம அதை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒழிய எவ்வளவுதான் நீங்க ஞானம் பெற்றாலும், எவ்வளவு சித்துக்கள் பெற்றாலும், இந்த உடம்பு என்பது ஒரு சுமை. இந்த உடம்பை ஒரு காலத்தில் விட்டுத்தான் ஆகணும். நீங்க நினைத்து பாருங்க, மாணிக்கவாசக பெருமான் இறைவனுடைய பேரானந்தத்தை உடம்புக்குள்ள இருந்து அனுபவித்தவர். அதை மறந்துட கூடாது நீங்க. இந்த இடத்துல இந்த வரியை அவர் சொல்றார், அவருக்கு அப்படியே அமுத தாரை என்று சொல்லப்படுகின்ற அமுதம் மணிவாசகருக்குள்ள கொட்டுகிறதுங்க. தொட்ட இடமெல்லாம் சிவானந்த இன்பமாக இருக்கிறது. இது அவரே பாடியிருக்கிறார். எற்பு தொலைதூரும் ஏற்றினன் உள்ளம் உருகுவது, அப்படியே உருகுகின்ற உள்ளத்தை ஒரு உருவமாக செய்து, என் உடம்புக்குள்ள தொடுகின்ற இடமெல்லாம் சிவானந்த இன்பமாகவே விளைகிறதுன்னு பாடியவர் மணிவாசக பெருமான். அவருக்கு இப்ப நம்ம உடம்புல நாம பெறுகிற இன்ப நுகர்வுகள்லாம் அவருக்கு இல்லை. அவர் அனுபவித்தது பேரானந்தம் என்கிற இன்ப நுகர்வு. அந்த நுகர்வு எலும்பு துளைகள்ல கூட அவர்களால் அனுபவிக்க முடிந்தது. அவ்வளவு அனுபவிச்சதான் சொல்றாரு, இந்த உடம்பு எனக்கு வேண்டாம். நாம இந்த உடம்புல அந்த மாதிரி இன்பத்தை அப்படி ஒன்று இருக்குதானே நமக்கு எல்லாம் தெரியலைங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு போகணும்னா திருவருளுடைய உபகாரத்தால தான் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். திருவருள் உபகாரம் இல்லாம அந்த பேரானந்தத்தை அனுபவிக்க முடியாது. அது பேரானந்தத்தை அனுபவித்தவரே என்ன சொல்றாரு, இந்த உடம்பு எனக்கு வேண்டாங்கிறார். நாம அந்த பேரானந்தத்தை அனுபவிக்காதனாலதான் இன்னும் உடம்பு வேணும் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாமெல்லாம் சாமிகிட்ட போய் கேட்டா ஆயுள் நீடிப்பு தான் கேட்போம். சாமி எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் இருக்கணும், எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நீட்டி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னா கேட்போமே ஒழிய, இப்ப கூப்பிட்டா வரஞ்சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம போய் நிப்போமான்னு கேட்டா ஒருபோதும் நிக்க மாட்டேன் சொல்லுவானா. நான் கூட அப்படித்தாங்க இருக்கிறேன், கேட்டா நானும் போலான் தாங்க இருக்கிறேன் அப்படின்னு. சாமி இப்ப வந்து கூப்பிட்டாருன்னா கிளம்பிடுமா என்ன? கிளம்பலாம் மாட்டேன். இப்பதாங்க வீட்டுக்கு வீடு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், ஒரு கிண்ணம் அதுக்கு என்ன பாலக்கால் போடணும், அப்புறம் கட்டடம் கட்டணும், அப்புறம் புதுமுனைப்பு ஊழா பண்ணணும் அப்படிமா. அப்புறம் அப்படியே நம்முடைய விருப்பங்களும் ஆசைகளும் அப்படியே நீடித்து கொண்டே போகுமே ஒழிய எங்கேயாவது நம்முடைய மனம் அறிந்து அவங்கவங்க நெஞ்ச போதுங்க இந்த வாழ்க்கை, இறைவன் இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைத்து இறைவனை நினைந்த ஒரு பெருமித உணர்வு நமக்குள்ள வந்து விட்டதா அப்படி பாத்தீங்கன்னா வந்திருந்தா மகிழ்ச்சி. வல்லன்னா நாம அனுபவிக்கிறது எல்லாமே உலகியல் சார்ந்த இன்ப துன்பங்கள் தான். அது சொல்ல போனா இன்னும் ஆழமா சொன்னா உடம்பு சார்ந்த இன்பங்களைத்தான் நுகர்ந்து கொண்டிருக்கிறமே ஒழிய அறிவு சார்ந்த இன்பத்தை இன்னும் நுகரலைங்க. அறிவு சார்ந்த இன்பம் தான் வச்சாது இருப்பது, உடம்பு சார்ந்த இன்பங்கள் அப்படிலாம் இல்ல. இப்ப ஒரு மணி 6 ஆயிடுச்சு, 8 மணி ஆச்சுன்னா பசிக்கும், நல்ல சுவையான உணவு கொடுத்தா சுகமா இருக்கும். எவ்வளவு நேரம் இருக்கு? காலையில நாளைக்கு காலை 8 மணி வரைக்கும். அந்த 8 மணி ஆகும்போது மறுபடியும் என்ன ஆகுங்க, பசிக்க ஆரம்பிச்சோம். ஏதாவது 2 போட்டாதான் அப்போ உடம்பு சுகமா இருக்கும். அதுக்கு எதுவும் போடாம விட்டுட்டா என்னையா, இன்னும் ஒன்னும் போடாம இருக்கிறாங்க, பசிக்குது, சீக்கிரம் எதையான போடுங்கப்பா அப்படின்னு அந்த துன்பத்துல போய் கிடக்கும். அப்படி உடம்பால் பெறுகிற இன்பங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு நின்று கொஞ்ச நேரத்துக்கு கரைந்து போவதுதான். இது உணவு வகையா இருந்தாலும் சரிங்க, வேறு வகையா இருந்தாலும் சரி, எல்லாமே சிறிது நேரம் இருந்து அது அந்த அடுத்த நிமிடம். இப்ப நீங்க ரொம்ப பசியோடு இருக்கிறீங்க, கேட்டேன் ஒரு 50 இட்லியை கொடுத்து சாப்பிட்டுருங்க, 4 நாளைக்கு இனிமேல் சாப்பாடு கேட்காதீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இட்லி தான் சொல்லி 5 நாளைக்கு சாப்பிட இன்னைக்கே சாப்பிட்டுங்கன்னு கொடுத்துட முடியுமா என்ன? ஒருவேளை சேர்த்து சாப்பிட முடியாது. இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. ஆக உடம்பு சார்ந்த இன்பங்களை நுகர்ந்து நுகர்ந்து அதுக்குள்ளதான் நாம எல்லாம் கிடக்கிறமே ஒழிய அறிவு சார்ந்த இன்பத்தை இன்னும் நம்ம நினைச்சோம். ஏன் அதை நீங்க அனுபவிக்க தொடங்கிட்டீங்கன்னா உடம்பு சார்ந்த இன்பத்தை விட்டுடுவோம். நமக்கு இதையும் விட முடியாம அதையும் பிடிக்க முடியாம இரண்டும் கட்டு நிற்கிற நிலையில நாம எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இதான் நம்மை போன்றிருப்பவருடைய நிலை. ஞானிகளுக்கு இன்பத்திலேயே கிடக்கிறான், அவங்களுக்கு உடல் இன்பத்தை பத்திலாம் கிடையாது, அவங்களுக்கு அது அருளார்ந்த இன்பத்தை அனுபவிக்கிறவங்க. சாமியே இல்லைங்க இருக்க பாருங்க, அவன் தேவையில்ல, ஏன்னா அவன் உடல் இன்பத்தை தவிர்த்து இறை இன்பத்தை பத்தி நினைக்கிறதே இல்லை. நாம தான் ரெண்டுக்கும் இடையில நின்னுகிட்டு இதுல கொஞ்ச நேரம் அதுல கொஞ்சம். இந்த விலாங்கு மீன் வந்து வாழையும் தலையும் மாத்தி மாத்தி காட்டுங்களாம், பாம்புக்கு வாழை காட்டும் மீனுக்கு தலையை காட்டுமா, அது மாதிரி நாம இந்த பக்கம் 2 பேர் திருநீர் பூசி உத்தராக மட்டும் ஐயா நானும் அடியாருதானுங்க இந்த கூட்டத்தோடு இப்படி போயிருவோம். அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற எங்கேயாவது கொஞ்சம் வேற மேக்கப் மாறி நம்முடைய நடை உடை மாறி நிக்கிறதுக்கு போனா அப்படியே இது எல்லாத்தையும் மாத்திட்டு அவங்க கூட போய் நின்றுட்டு ஐயா நானும் உங்களோட தானுங்க அப்படின்னு போய் இங்கே நின்றுடுவோம். இந்த பக்கம் போகாம அந்த பக்கம் போகாம ரெண்டுக்கும் இடந்து தடுமாறி கொண்டு இருப்பது நம்மை போன்று இருப்பவர்கள் தான். இது பயிற்சி வயத்தாலையும் இன்ப துன்பங்களை நுகர்ந்து நுகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தாங்க இந்த மாற்றம் அறிவுல ஏற்படும், உடம்புல ஏற்படுவதில்லைங்க, அறிவுல ஏற்படும். இறை இன்பமே நிலையான இன்பம், அந்த இன்பத்தை பெறுவதற்காகவே இந்த மானிட பிறப்பு நமக்கு அமைந்திருக்கிறது என்பது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அனுபவத்துக்கு வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருகின்ற பொழுது அதை பிடித்துக் கொள்ளும், அந்த இன்பம் தான் நமக்கு நிலையான பேரின்பத்துக்கு வழிகாட்டும் அப்படிங்கறது நம் பெருமக்கள் வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு சொல்றார், இந்த உடம்புல கூடி என்னால இருக்க முடியல, தரிக்கிலேன் காய வாழ்க்கை. சங்காரா, இறைவனை பார்த்து சொல்றார் சங்காரா. சங்கரன் என்றால் இன்பத்தை செய்பவன் என்று பொருள். எனவே இன்பத்தை செய்கின்ற பெருமானே இந்த உடம்புக்குள்ள என்னால இருக்க முடியல, என்ன கொஞ்சம் கூப்பிடக்கூடாதா, நான் வர தயாரா இருக்கிறேன் பெருமானே சங்கரா. இதெல்லாம் சொல்லும் போதுங்க நீங்க இசையில பாடுவது மகிழ்ச்சி, மற்றவரை இசையை செய்து விடும். நாம அந்த பொருளை உணர்ந்து படிக்கும் போது பாத்தீங்கன்னா அது சொல்ல அப்படியே அனுபவிக்கணும். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா சங்கரா அப்படின்னு அந்த நெடில் நீட்டணும். அப்பதான் அந்த சொல் அப்படியே அது உள்ளுக்குள்ள போய் காதுக்குள்ள நுழைஞ்சு நெஞ்சுக்குள்ள போய் ஏதோ போட்டு குடையும். தரிக்கிறேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வானம் விருத்தனை போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்பில் ஒரு தனையை போற்றி அப்படின்னு ஓடணும்னு வச்சுக்கல, என்னத்தை அனுபவிக்க போறோம்? 12 மணி, 1 மணி ஆச்சு, முற்றோல் முடிஞ்சது, நன்றி வணக்கம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அனுபவிக்கலாம். எப்ப அனுபவம் நிகழும் கேட்டா, சொல்ல சொல்லை சொல்லாக சொல்லணும், சொல்லும் போது இந்த குரில் நெடில் அதெல்லாம் அனுபவிக்கணுங்க. அனுபவிச்சீங்கன்னா இது நீங்க இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது எங்க அறிவுக்கு அப்படி எட்டல. இசையில நின்று பாடுறவங்க இருக்கலாம், அதுல ரொம்ப ஆழமான நல்ல இசைஞானம் பெற்றவங்க அந்த இசைக்குள்ள அந்த நெடில் குரில்லாம் போட்டு அவங்க அனுபவிச்சிருவாங்க. நமக்கு இசைனா ஒண்ணுமே தெரியாது, நாம என்ன பண்றோம்னா அந்த இசைக்குள்ள ஓடும்போது நமக்கு அந்த பாட்டை வேகமா கொண்டு போகணும், அந்த ராகத்துல நிற்கும் போது அறிவு இந்த இன்பத்தை விட்டுடுங்க. அதனால கொஞ்சம் மற்ற நேரங்களில் படிக்கும்போது நீங்க தனிப்பட்ட முறையில் படிக்கும்போது என்ன பண்ணணும் கேட்டா, அந்த சொல்ல அப்படியே பிரிச்சு பிரிச்சு படிச்சு பாத்தீங்கன்னா அதாங்க இன்பம். தரிக்கினேன் காய வாழ்க்கை, உடம்புல என்னால இருக்க முடியல. சங்கரா போற்றி, பெருமானே என்னை பாதுகாப்பாயாக. ஏன் என்னால உடம்புக்குள்ள இருக்க முடியல, லைட்டு ஃபேன் எல்லாம் நின்று போச்சுன்னா ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருக்க முடியுமா என்ன? கரண்ட் போயிட்டு அப்பா சீக்கிரம் முதல் எப்படா மணி 7 7:30 ஆச்சுன்னா எஞ்சி வெளியே போயிடலாமே. அப்ப காற்றோட்டம் இல்லாத பொழுது இருக்க முடியலன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் இருக்க முடியலன்னு கருதணும். அதான் இங்க அவருடைய விருப்பம் தான். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, வான விருத்தனே போற்றி. விருத்தன் என்பதற்கு பழமையானவன் பேர். இறைவன் மிக பழமையானவர். எனவே நீங்க சாமி வந்து புராணன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இறைவனுக்கு. புராணன் அப்படின்னா பழமையான, புற்றிடம் கொண்ட ஈசனை புராதனனை என்று சொல்வார் சேக்கிழா பெருமா. அல்ல விருத்தன் என்ற சொல்லுக்கு பழமையானவன் என்று பொருள். அதாவது அவன் காலத்துக்கெல்லாம் கடந்து நிற்பவன், காலத்தை கடந்தவன், பழமையானவன் என்பதனால விருத்தன் என்கிற வான விருத்தன் என்று இங்கு வான்வெளி கடந்து தகர ஆகாயம் என்று சொல்வாங்க. அந்த தகர ஆகாயமாக ஞான ஆகாயத்தில் நடம்புரிகின்ற பெருமான் என்பதனால வான விருத்தனே போற்றி, என்னை பாதுகாப்பாயாக. உடம்புக்குள் என்னால் இருக்க முடியவில்லை, என்னை பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த உடலோடு கூடிய வாழ்க்கை பொறுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இன்பத்தை செய்பவனே என்னை பாதுகாப்பாயாக. நுண்ணிய மேலிருக்கக்கூடிய ஞான ஆகாயத்தில் நடம்புரிகின்ற பெருமானே என்னை பாதுகாப்பாயாக. வான விருத்தனே போற்றி, எங்கள் விடலையே போற்றி. விடலை என்ற சொல்லால் இங்கு போற்றுகிறார். விடலை என்பதற்கு இளைஞன் என்று பொருள். அவன் விடலை பையனுங்க, அவனை போய் பெரிய ஆள் நினைச்சு பேசிட்டு இருக்கிறீங்கம்மா. விடலை இதை நீங்க அப்படியே நேரம் ஞானசம்பந்தர் வாக்குல பாத்தீங்கன்னா, விருத்தனாகி பாலனாகி வேதமோ நான்கு உணர்ந்து. அது நாமெல்லாம் பாலனாயிருந்து விருத்தனாவோம். இறைவன் ஒருத்தன் தாங்க விருத்தனாயிருந்து பாலனாவான். யாராவது வயதாயிருந்து இளமையாகுமா? ஆக மாட்டோம். இறைவன் மட்டும் வயதானவனாக வருவான், இளமையுடையனாக வருவான். நம்முடைய நாயன்மார் வரலாற்றுல பாத்தீங்கன்னா தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொள்ள வரும்போது வயது முதிர்ந்த தோற்றத்துல வந்தார். தண்டு ஒன்று கோல் கொண்டு வந்தார், நரைத்த முடி, அப்படியே ஒரு கையில ஓலை எடுத்துக்கொண்டு தண்டு ஒன்று கொண்டு அங்க வந்தார் பார்த்தோம். அமர்நீதி நாயனாருடைய வீட்டுக்கு வரும்போது 7 பிரம்மச்சாரி கோலத்துல வந்தார். இறைவன் இப்படி ரெண்டு நிலை மாறி மாறி எது வேணாலும் வருவார். நாம அப்படி இல்ல, நமக்கு இன்னைக்கு குழந்தை, அப்புறம் இளைஞன், அப்புறம் முதிவு, அப்படியே நரை, அப்புறம் இன்னும் கீழே கூணு அப்படின்னு கீழே இப்படிதான் நம்ம கூடிய நிலை. இறைவனுக்கு அப்படி அல்ல, மாறி மாறி. ஆனா நம்ம நூல்ல பாடும்போது கூட பாலனாகி விருத்தனாகின்னு பாட மாட்டாங்க, விருத்தனாகி பாலனாகி. இறைவன் விருத்தனாவும் பாலனாவும் இருப்பான், நாம பாலனாயிருந்து விருத்தனாவும், விருத்தனுக்கு அப்புறம் கிழவனாவும். இது நம்மளுடைய நிலை. இங்க அப்படி இல்லை என்பதனால இங்க சொல்லுகிறார். ஆக விடலையே போற்றி, முன்ன பாத்தீங்கன்னா விருத்தனே போற்றினார். விருத்தனா பழமையானவன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து இளமையுடையவன் விருத்தனே போற்றி. ஒப்பில் ஒருத்தனி போற்றி, அதாவது நம்முடைய பெருமானுக்கு நிகராக இன்னொருவர் ஒருபோதும் இல்லை. ஒப்பு இல், இவருக்கு நிகராக இன்னொருவர் இல்லை. தலைவர் என்பவர் பலர் அல்லங்க, ஒருத்தர் தான். எனவே ஒருத்தனி எப்படிப்பட்ட ஒருத்தன், ஒப்பில் ஒருத்தன், தன்னிகரற்ற தலைவன், இதுதான் வள்ளுவ பெருமான். தனக்கு ஊமை இல்லாதான் என்று நம்முடைய திருவள்ளுவ பெருந்தகையும் எடுத்து காட்டுகிறார். எனவே ஒப்பில் ஒருத்தன், தன்னிகரற்ற தலைவன் என்பதை சொல்கிறார். எனவே ஒப்பில் ஒருத்தனே போற்றி, உம்பர் தம்பிரான் போற்றி. உம்பர் அப்படிங்கிற சொல்லுக்கு மேல் உலகத்தில் இருப்பவர்கள் பேர். அதனால இவர்களுக்கெல்லாம் யாராக இருக்கிறான், தலைவனாக இருப்பவன். எனவே அந்த வகையில் உம்பர் என்று சொல்லக்கூடிய மேலுலக இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கிற பெருமானே, தில்லை என்கிற திருத்தலத்தில் நிறுத்தன், நிறுத்தன்னா நடனம் புரிபவன் என்று பொருள். நிறுத்தன், கருத்தன், கடவுள் கணலேந்தி ஆடும் நிறுத்தன், தடைமேல் நிரம்பா மதியன் என்பது ஞானசம்பந்த தேவாரம். இறைவன் கண்டம் கருத்தவன், கையில் நெருப்பு கொண்டு ஆடுபவன். கண் கருத்தன், கடவுள் கணல் ஏந்தி ஆடும் நிறுத்தன் என்பது ஞானசம்பந்தர் வாக்குல பார்க்கிறோம். அதனால இறைவனுக்கு நிறுத்தன் என்று பேர். எனவே நடனம் புரிபவன், நடனம் என்றாலே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்தொழிலுக்குத்தான் நடனம் என்று பேர். நாம நினைக்கிற மாதிரி நடனம்னா ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்குரிய கூத்து அல்ல. ஆன்மாக்களை ஆணவ மலத்தினுடைய அடுக்கிலே இருந்து எடுத்து அந்த உயிர்களை பிறப்புக்கு உட்படுத்தி, பிறப்பிலே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு இன்பத் துன்பங்களை கொடுத்து, இன்பத் துன்ப நுகர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து சலித்து போய் நிற்கக்கூடிய உயிர்களுக்கு வீடு பேராகிய இன்பத்தை கொடுப்பதுதான் அந்த ஐந்தொழில் கூத்தினுடைய நிலை. எனவே அந்த கூத்தை நம்முடைய நூல் ஊனக்கூத்து, ஞானக்கூத்து, ஆனந்த கூத்து என்று மூன்றாக சொல்லியிருக்கிறது. அந்தந்த உயிருடைய பக்குவத்துக்கு தக்கவாறு கூத்துக்கள் அமைந்து நிற்குங்க. எனவே இறைவனுக்கு நிறுத்தன் என்று பேர். அதுதான் சொன்ன நிறுத்தனே போற்றி, எங்கள் நின்மலா போற்றி போற்றி. நின்மலன் இயல்பாகவே மலம் இல்லாதவன். நாமெல்லாம் இயல்பாகவே மலத்தோடு கூடியவர்கள். ஆன்மாக்கள் என்று சொல்லப்படுகிற நமக்கு அழுக்கு என்பது, இருள் என்பது நாம என்னைக்கு இருந்தோமோ அப்பவே நம்ம கூட இருந்துச்சு. ஆனா இறைவனுக்கு அழுக்கு என்பது எந்த காலத்தும் இல்ல, இருந்து நீங்கியவன் அல்லங்க அவன். அதாவது ஒரு காலத்துல அவன்கிட்ட இருள் இருந்துச்சு, அப்புறம் அதுல இருந்து நீங்கிட்டாரு அப்படின்னு கேட்டா இருந்து நீங்கியவன் அல்ல, இயல்பாகவே நீங்கியவன். அதனால நின்மலன் என்று அவனுக்கு பேர். மலம் இல்லாதவன், அந்த மலம் இல்லாத தன்மை இயல்பாகவே பாசத்தில் நீங்கியவன் என்று பொருள். தங்கம் மண்ணிலே இருந்து எடுக்கப்படுகின்ற பொழுதே களிம்பு இல்லாததாக இருக்கும். செம்பு எடுக்கப்படுகின்ற பொழுதே களிம்புடையதாக இருக்கும். இறைவன் தங்கம் போன்றவன், நாமெல்லாம் செம்பு போன்றவர்கள். நாம் என்னைக்கு இருந்தோமோ அன்னைக்கே நம்மோடு களிம்பாகி அழுக்கு நம்ம கூட இருந்துச்சு. இறைவன் தங்கம் போன்றவன், எனவே அவனிடத்துல ஒரு காலத்தும் களிம்பு என்கின்ற அழுக்கு, அறியாமை என்கிற இருள் அவனிடத்துல இல்லை. இதுதான் நம்ம சித்தாந்தம் எடுத்து காட்டுகின்ற உதாரணம். அதான் இறைவனுக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டா, நாம் செம்பு போன்றவர்கள், இறைவன் தங்கம் போன்றவன். அவன் எந்த காலத்தும் அவன் மீது அழுக்காகிய அறியாமை ஒரு காலத்தும் அவனோடு சேராது. நம்மகிட்ட அப்படி இல்லை. செம்பு பாத்திரத்தை தேய்ச்சி வைக்கிற இன்னைக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டு தேய்ச்சி வைக்காம விட்டீங்கன்னா நாளைக்கு கொஞ்ச நேரம் பார்த்தா கொஞ்சம் கரையேன்னு இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் எங்கேயாவது ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து ஊருக்கு போயிட்டு நம்ம பாத்திரத்தையும் தேய்க்காம விட்டுட்டோம்னா இந்த செம்பு பாத்திரம் கரையேன்னு ஆகி போய் கிடக்கும். அப்புறம் உப்பும் புளியும் போட்டு தேய்தேயும் தேய்ச்சா அப்புறம் கொஞ்சம் பல்ல இடிச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு நிற்கும் இல்லைங்களா. இதுதான் நம்ம பார்க்கிற நிலை. ஆக செம்பில் இருக்கிற அழுக்கு எங்கேயோ இருந்து வருவதில்லை. நீங்க ஒண்ணும் வேண்டாம், நல்லா தேய்ச்சி வச்சு காத்து கூட உள்ள படாம எங்கேயாவது கொண்டு கண்ணாடி பாடிக்குள்ள வச்சிருங்களேன், ஒரு ஒரு வாரம் கழிச்சு எடுத்து பாருங்களேன், வச்ச மாதிரியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்பவும் அதுக்குள்ள அந்த களிம்பு இருக்கும். அந்த களிம்பு எங்கிருந்து வந்துச்சு, வெளியிருந்து வரல, அதுக்குள்ளேயே இருக்குது. அது மாதிரி நம்முடைய அறிவு, அந்த அறியாமை என்பது நம்ம அறிவுக்குள்ளேயே இருக்குது. அந்த அறியாமையே இல்லாத இருப்பவன் இறைவன், நாம அறியாமையோடு இருப்பவர்கள். நமக்கும் இறைவனுக்குள்ள வேறுபாடு. அவன் அறியாமை என்பதே இல்லாதவன், நாமளும் அறியாமைக்குள்ளேயே கிடக்கிறவங்க. ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான். எனவே நம்ம இருக்கிற அறியாமையை நீக்குவதற்குத்தான் இறைவன் மிகப்பெரிய கருணையோடு பிறப்புக்கும் இறப்புக்கும் நம்மை உட்படுத்துகிறார். எனவே இறைவன் நின்மலன் என்று பேர். மெய்யா விமலா பிடைப்பாக, அங்க விமலா என்று சொன்னது பாருங்க, அதேதான் இங்க வி என்ற சொல்லுக்கு எதிர்மறை பொருளும் உண்டுங்க, மேன்மையான பொருள் என்கிறதும் உண்டு. விநாயகன் அப்படின்னு கேட்டா வி கூட்டல் நாயகன். நாயகன் தலைவன், வீணா தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன், அந்த வி என்பதற்கு. அப்படி எதிர்மறை பொருளையும் தரும், அது உடன்பாட்டு பொருளையும் தரும். அதை இங்க அது போல இங்க நின்மலன், மலம் இல்லாதவன். அப்ப இந்த பாட்டுல இறைவனை பற்றி சொல்லும் போது என்னென்ன சொல்லிக்கன் கவனமா பாத்தீங்க, சங்கரன் யாரு, இன்பத்தை செய்பவன். அப்புறம் விருத்தன், பழமையானவன், அவன் இளமையுடையவனாக விடலையாகவும் வருவான், எனவே விடலை. அதுக்கப்புறம் ஒருத்தன், எப்படிப்பட்ட ஒருத்தன், தன்னிகரற்ற ஒருத்தன். அதனால அங்க சொன்னாரு ஒப்பில் ஒருத்தன், ஒப்புமை இல்லாதவன். இவரு மாதிரி இன்னொருத்தர் நான் இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குதுங்களே, அப்படி ஒருத்தனை காட்ட முடியாது, அவனை போல அவன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது, ஒப்பில் ஒருத்தன். அதுக்கப்புறம் தம்பிரான், அதுக்கடுத்து தில்லையின் கண் நடனம் புரிகின்ற நிறுத்தன், அதுக்கு பிறகு நின்மலன். எவ்வளவு சொல்லிருக்காங்க, இறைவன்னா யாரு அப்படின்னா இன்பத்தை செய்பவன், பழமையானவன், விடலை போல் புதுமையாக இருப்ப இளமையுடையவனாக இருப்பவன், ஒப்பில்லாதவன், தலைவர் மேலான தலைவனாக இருப்பவன், தில்லையின்கண் நடம்புரிபவன், இயல்பாகவே பாசத்தில் நீங்கி நிற்பவன், இவன் தான் இறைவன். அத்தனை இறைவனை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். ஆக அத்தகைய இறைவனிடத்துல அவர் என்ன கேட்கிறாரு, உடம்புக்குள்ள என்னால இருக்க முடியல பெருமானே என்பது விண்ணப்பம். தரிக்கிறேன் காய வாழ்க்கை, அவருடைய விண்ணப்பம், இந்த ஒரு வரிதாங்க விண்ணப்பம்.